இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். நாட்டிலுள்ள பள்ளிக்கூடங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் அரசின் மானியத்தை எப்படி பிரித்து வழங்குவது என்பது குறித்து கோன்ஸ்கி 2 என்று பெயரிட்டு அழைக்கப்படுகின்ற அரசு முன்வைத்திருக்கின்ற புதிய நிதி பங்கீட்டு திட்டம் குறித்த சட்டம் இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அரசு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான லேபர் கட்சி இந்த புதிய திட்டத்தை ஆதரிக்க முன்வராத நிலையில் கிரீன்ஸ் கட்சி இந்த திட்டத்திற்கு ஆதரவு தருவது குறித்து ஆலோசிக்க முடிவு செய்துள்ளது. தமக்கு கால அவகாசம் தேவை என்றும் அரசு முன்வைக்கும் சட்ட முன்வடிவை தாம் ஆராய்ந்து முடிவு செய்வோம் என்றும் கிரீன்ஸ் கட்சியின் தலைவர் ரிச்சர்ட் டி நெட்டாலி ஸ்கை நியூஸிடம் இப்படி குறிப்பிட்டார்.
We're going to take our time. We're going to look at this legislation in detail and the changes that the government's made. And we'll make a decision after we've spoken to our party, after we've spoken to all the key stakeholders who will now look at what the government's proposing, the changes that it's made. And we'll then make a decision based on that feedback.
லேபர் கட்சி இந்த புதிய திட்டத்தை ஆதரிக்க மறுத்தால் அடுத்த வாரம் நடைமுறைக்கு வருகின்ற இந்த திட்டம் மூலம் நாட்டின் பணக்கார கல்வி நிறுவனங்கள் $1.6 billion அதிக நிதி பெறும் என்பதை லேபர் கட்சி நினைவில் கொள்ள வேண்டும் என்று கல்வி அமைச்சர் சைமன் பிரிமிங்ஹாம் எச்சரித்தார். ஆனால் அரசு வெளியிடுகின்ற இந்த தகவல் பிழையான ஒன்று என்றும் கல்விக்கு அரசு $22 billion நிதி குறைப்பீடு செய்கிறது என்பதே உண்மை என்றும் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் கல்வி தொடர்பான அறிவிப்பாளர் டானியா லிபர்சக் கூறினார்.
மால்கம் டர்ன்புல் has got another set of dodgy numbers today. He refuses to share the truth with Australian parents. The truth is $22 billion of cuts that'll hit public schools the worst, that'll have a terrible effect on your average Catholic systemic school, and we'll see some elite, well-resourced schools get millions of dollars of increases.
செனட் அவையில் அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்ற பின்னணியில் மேலும் 10 செனட்டர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே அரசால் இந்த கல்வி நிதி தொடர்பான சட்ட முன்வடிவை சட்டமாக்க இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்டோரியா மாநிலத்தில் பயங்கரவாத சம்பவங்களை முன்னெச்சரிக்கையாக தடுக்கும் வகையில் சட்டங்களை மீள் ஆய்வு செய்ய விக்டோரிய மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போதைய சட்டங்கள் குறித்து முழுமையான மீள் ஆய்வு ஒன்றை நடத்த ஒரு குழு அமைக்கப்படுகிறது என்றும் பயங்கரவாதிகளாக பின்னாளில் அடையாளம் காணப்படுவோரை சட்டங்கள் மூலம் எப்படி முன்கூட்டியே தடுக்க இயலும் என்பது குறித்து ஆராயவும் இந்த குழு அரசுக்கு யோசனைகளை வழங்கும் என்றும் பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் இன்று அறிவித்தார். இந்த குழுவின் தலைவராக முன்னாள் தலைமை போலீஸ் கமிஷனர் கென் லே இருப்பார் என்றும் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஜஸ்டிஸ் டேவிட் ஹார்பர் இந்த குழுவில் இடம்பெறுவார் என்றும் பிரீமியர் ஆண்ட்ரூஸ் கூறினார்.
This is really important work, and whilst I'm sure that there will be some people who will be perhaps offended by this, there'll be some people who for whom this will not be very popular. My essential message to the Victorian community is a very simple one. If curbing the rights of a small number of people is what's required to keep the Victorian community safe, then I won't hesitate to do it.
நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 1989-90 எனும் ஆண்டு மொத்தம் 307 கொலைகள் நாட்டில் நடந்துள்ளன என்றும் ஆனால் 2013-14 ஆண்டில் கொலைகளின் எண்ணிக்கை 238 குறைந்துள்ளது என்றும் ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி வெளியிட்ட புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. மக்கள் தொகை கூடும் அதே வேளையில் ஆண்டுக்கு 69 படுகொலைகள் குறைவாக நடந்துள்ளன. பெரும்பாலான கொலைகள் கத்தி குத்து வடிவில் நடத்தப்பட்டாலும் ஆண்டுக்கு 32 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புழக்கத்தில் உள்ள துப்பாக்கிகளின் எண்ணிக்கை இன்னும் 3 ஆண்டுகளில் 10 லட்சமாக உயரும் என்று கிரீன்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டேவிட் ஷூபிரிட்ஜ் கூறினார். ஏற்கனவே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மார்ச் மாதம் வரை பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகளின் எண்ணிக்கை 915,822 உயர்ந்துவிட்ட நிலையில் துப்பாக்கி வைத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பது நல்ல அம்சமல்ல என்று டேவிட் ஷூபிரிட்ஜ் ஏபிசியிடம் கூறினார்.
What we see with the increasing pool of registered firearms is an increasing pool of private arsenals, which we know are honeypots for criminals who want to target this growing pool of registered weapons to steal weapons and put them into the black market.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 76 அமெரிக்க சதங்கள், 116 இலங்கை ரூபாய் 53 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 10 காசுகள், 1.05 சிங்கப்பூர் டாலர், 3.25 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு. முதலில் கால்பந்தாட்டம். ரஷ்யாவின் சோச்சி நகரில் நாளை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை ஜெர்மனி அணியுடன் ஆஸ்திரேலியாவின் சக்ரூஸ் அணி மோதுகிறது. உலகக்கோப்பைக்கு முன்பாக நடைபெறுகின்ற கான்ஃபெடரேஷன்ஸ் கோப்பைக்காக நடைபெறுகின்ற இந்த ஆட்டத்தில் சாம்பியனான ஜெர்மனியை ஆஸ்திரேலியா வீழ்த்துவது கடினமே என்றாலும் தாம் வெற்றி பெறுவோம் என்று ஆஸ்திரேலிய அணியான சக்ரூஸ் அணியின் பயிற்சியாளர் ஆங்கே போஸ்டுகோலு நம்பிக்கை வெளியிட்டார்.
You know, I've seen every other sport conquer the world, and I want the sport that I love and has given me such a blessed life to also have that ambition.
இனி SBS தமிழ் ஒலிபரப்புக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் மேகமூட்டமான காலநிலை 22 செல்சியஸ், அடலைடு வேளாண் காலநிலை 18 செல்சியஸ், மெல்பர்ன் நல்ல நாள் 16 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 16 செல்சியஸ், கேன்பரா வெயிலார்ந்த நாள் 15 செல்சியஸ், சிட்னி மழை பெய்யும் சாத்தியம் உண்டு 19 செல்சியஸ், பிரிஸ்பேன் மேகமூட்டமான காலநிலை 23 செல்சியஸ், டார்வின் வெயிலார்ந்த காலநிலை 30 செல்சியஸ்.